நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பந்திய கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். பிரதானமாக நம்முடைய மூடு மனநிலைமை ஆண்டவரை அன்போடு நினைத்து பார்த்து இந்த அப்பமும் திராட்சை ரசத்தையும் வைத்து அவரை மிகுந்த அன்போடு நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இதை கொண்டாட வேண்டும். இதை கொண்டாடுற விதங்களை யோசிச்சு பார்த்தோன்னா, சபை சரித்திரத்தில் ஒன்று இந்த மூலைக்கு போயிடுவாங்க இல்லை இந்த மூலைக்கு போயிடுவாங்க. ரோமன் கத்தோலிக் சபை என்ன செஞ்சிச்சுன்னா, டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனியன் நேரத்தில் அந்த ஆசாரியன் வந்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து இப்படி ஜபம் பண்ணும்போது, இயேசுவே இங்கே வந்து அந்த அப்பம் வந்து இயேசுடைய பாடியாக மாறிடுது, அவருடைய அந்த திராட்சை ரசம் பிளட்டாக மாறிடுது, அவர் மிக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கண் முன்னதாக பலி கொடுக்கப்படுகிறார், உங்கள் கண்களுக்கு முன்னதாக நடக்குது அப்படின்னு அது ஒரு டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் போதகத்தை கொண்டு வந்துச்சு. அது தவறு, வேதத்தில் இல்லாதது. அதுக்கு நேர் விரோதமாக அதுக்கு பயந்துக்கிட்டு ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இன்னொரு மூளைக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரி மந்திரம் கிந்திரம் தந்திரம்ல எதோ நடக்குதுன்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வெறும் என்ன தெரியுங்களா, ஒரு ஞாபகார்த்தம். நம்ம காந்தி ஜெயந்தி நேற்று கொண்டாடணும் இல்லைங்களா, நீங்களாம் என்ன பண்ணீங்க, லீவில் வீட்டில் இருந்தீங்க, ஒன்றும் பண்ணலை. அது ஒரு நினச்சி பார்த்தீங்க காந்தி இல்லைங்களா, கறி கடை இல்லை, மீன் கோழி கடைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் இருந்தோம் அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதோ காந்தி ஜெயந்தியை நினச்சி பார்க்குற மாதிரி, காந்தி செய்த தியாகங்களை நினச்சி பார்க்குற மாதிரி, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கிட்டு இயேசுவை நினச்சி பார்க்கணும்னு வெறும் ஒரு மெமோரியலாக அதை செஞ்சிட்டாங்க. அது ரிஃபார்ம்டு சத்தியத்தின் சிறப்பு என்னன்னா, இவங்க சொல்றது அவங்க சொல்றதுன்றதுல வேதம் என்ன சொல்லுகிறது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். வேதம் நம்ம வந்து டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் நிராகரிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த மெமோரியலுக்கும் கரெக்ட் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய சரீரம் ஆத்மாவோடு அவர் பரலோகத்தில் இருந்தாலும், இந்த திருநியமனத்தின் மூலமாக நாம் விசுவாசத்தில் அது பங்கு பெறும்போது அவருடைய பிரசன்னத்தை ஆவியின் மூலமா இங்க வெளிப்படுத்துறார். இல்லையாகவே இயேசு இங்க வரார். ரியல் பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட நம்ம உணர்வோம் இந்த பந்தியின் மூலமாக. எப்படி, சரீர விதமா இல்லை, ஆவியின் மூலமாக அதை உணர்வோம். அதை உணர்வது மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் அவரோடு இணைந்திருப்பதனால் இந்த பந்தியில நாம் கலந்துக்கும் போது இது ஒரு கிருபையின் சாதனமாக, அவர் நமக்கு மீட்பில் வாங்கி கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல நாம் உறுதிப்படுகிறோம், பலப்படுகிறோம், பாருங்களேன் அதுல பங்கு பெறுகிறோம். ஆகவே பந்தி வந்து ஒரு கிருபையின் சாதனமாக மாறிப்போகுது. இயேசு நமக்கு சிலுவையில வாங்கின மீட்பின் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் ஒரேடியா நமக்கு வந்துடுறது இல்லை, அதுல நம்ம வளர்றோம் இல்லைங்களா, ஜபத்துல வளர்றோம், கிருபையின் சாதனம்ன்றோம். ஜபம் ஒரு கிருபையின் சாதனம், வேத வாசிப்பு ஒரு கிருபையின் சாதனம், அதே மாதிரி பந்தியும் ஒரு கிருபையின் சாதனம். இந்த இதுல நிச்சயமாவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஒரு சொல்லுவாங்க, கிரைஸ்ட் செக்ரமெண்டலி பிரசன்ட் வித் திஸ் பீப்புள் த்ரூ தி சப்பர். ஒரு இந்த திருநியமத்தின் மூலமாக கிறிஸ்து மெய்யாகவே நமக்கு மத்தியில் ஆவியின் மூலமாக இருக்கிறார். அதை விசுவாசத்தை கொண்டு நாம் அவரை புசிக்கிற மாதிரி, அவரை அனுபவிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் தான் இந்த பந்தி. இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், ஏன்னா இதுல நமக்கு ஆவிக்குரிய போஷணை இருக்கிறது. இந்த பந்தி அப்பத்தை திராட்சை ரசத்தை நம்ம சாப்பிடும் போது நம்ம கிருபையின் வரங்கள்ல, கிருபைகள்ல வளர், ஆவிக்குரிய கிருபைகள், விசுவாசம், பரிசுத்தம், அதுல எல்லாம் நமக்கு வளர்ந்து போறோம். இயேசுடைய குணங்கள்ல நம்ம வளர்ந்து போறோம் இந்த பந்தியில கலந்துக்குவதனால் விசுவாசத்தில். அது மாத்திரம் இல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் விருந்து. எல்லாருக்கிட்டே உங்ககிட்ட உடன்படிக்கை, ஆண்டவர் பலேற்பாடுல உடன்படிக்கை காரியங்களை என்ன செய்வார்னா, ஒரு பெரிய விருந்து கொண்டாடுவாங்க. இப்போ கடந்து போகும் திருநாள் கொண்டாடின மாதிரி ஆண்டவர் ஒரு விருந்து வச்சு நமக்கு சொல்றாரு, மெய்யாகவே அந்த விருந்தில் பங்கு பெறுகிற நீங்கள் என்னுடைய குமாரனின் பணியினால் உங்களை நான் ரட்சிப்பேன், அதனுடைய உறுதியை மீண்டும் மீண்டுமாக கொடுக்கிறேன், என் குமாரன் வாங்கின எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும்படி நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கையின் விருந்து. அதில் நம்மெல்லாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு நம்முடைய நித்திய நிலைமையினுடைய ஒரு முன்றுசி இது. நாம் நித்திய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டில் உட்கார்ந்து பரலோகத்தில் பிதாக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக எப்படி அவருடைய பிரசன்னத்தில் அகமகிழ்ந்து இருப்போம் அப்படின்றது எப்படி இருக்கும் தெரியுமா? கம்யூனியன் டைம்ல, ஒரு டைம்ல கிறிஸ்துவ ஆவியானவர் நெருங்கி இருக்கும் போது ஃபீல் பண்ண வைப்பார். பரலோகம் எப்படித்தான்ப்பா இருக்கும், சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன் கம்யூனியன்ல அப்படி ஆகும்? அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்களேன். அதுல வெறும் ஒரு ஒரு மெமோரியல் கிடையாது, ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு கிருபையின் சாதனம். இதை நம்ம பார்த்து அதுல நம்ம அனுபவிக்க பார்க்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வெறும் அப்பத்தை தாட்ச ரசத்தை நம்ம எடுத்துக்கிட்டா ஒண்டி அது நடந்துராது. இதுல மூணு காரியம் கலந்து வரணும். அப்போ திராட்சை ரசம் இருக்கணும், அது எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் இல்லைங்களா, இயேசு அதை நியமிச்சிருக்கிறாரு. அத்தோடு வேத வசனமும் விசுவாசமும் கலக்கும் போதுதான் கிறிஸ்துவுடைய உண்மையான பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸோடு வேத வசனமும் விசுவாசமும் கலக்கும் போது நாம் அந்த பிரசன்னத்தை, மீட்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். இது எப்படி தெரியும்? ஏன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:42 அவர்கள் என்ன பண்ணாங்க? வெறும் அப்பத்தை பிட்டுக்கொண்டு மாத்திரம் இருக்கல, அவர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர் உபதேசத்தில் தரித்திருந்து ஜபம் பண்ணுதல்லையும் ஐக்கியத்திலையும் அவங்க இருந்து அப்பம் பிட்டதுனால் என்னாச்சு? தேவன் அவர்களுக்கு மத்தியில் இருந்தார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சாங்க, சபை வளர்ந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு தேவை, அவருடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரணும். விசுவாசத்தோடு வர்றது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை தியானத்துல நம்ம போய் பங்கு பெறும் போது கிறிஸ்துவை நாம் அனுபவிக்கிறோம் புரியுங்களா. இதுல பெரிய பிளஸ்ஸிங், இதுல மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் இல்லை, இதான் வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இந்த கம்யூனியன் வாரத்தில் என்ன ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம், பொதுவாக படிச்சுட்டு இருக்கிற மத்தேயு அதெல்லாம் நம்ம நிறுத்திட்டு வேத வசனத்துலேருந்து கம்யூனியனுக்கு ஏற்ற ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். எனக்கு வந்து ஒரு ஸ்பொராடிக்காக அது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்லாம் சொல்லிட்டு ஒரு வேற வேற டாபிக் எடுக்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. எப்பவும் ஒரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஏன்னா அது நமக்கு ரொம்ப உதவும். இன்னும் நம்ம ஒரு என்ன ஒரு ஒரு 50 கம்யூனியன் சாமன் படித்தோங்க, ஆனால் ஒன்று கூட ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு இருக்காம கம்யூனியன் சாமன்ஸுக்கே ஒரு சீரீஸை கொடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ வருஷங்கள் நம்ம கம்யூனியன் சீரீஸ், 10 அதிகமான சீரீஸ் நம்ம பார்த்துருக்கலாம். உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா ஒரு சிலது வந்து த கிளிம்சஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் காட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடங்களை நம்ம படிச்சுட்டு வந்தோம். அது நம்ம வெப்சைட்டில் இது எல்லாமே இருக்குது. கம்யூனியனுக்கு ஆயத்தமாகணும்னா நீங்கள் அதில் போய் கேட்கலாம். அதுக்கப்புறம் சிலுவையில் கிறிஸ்து நமக்கு வாங்கின எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள், மதிப்பிட முடியாத ஆசீர்வாதங்கள் என்ன, கம்யூனியனுக்கு கொடுக்கப்பட்ட 3 கட்டளைகள், அவரை ஞாபகப்படுத்தணும், ஆராய்ந்து பார்க்கணும், அவரை அறிக்கையிடணும், புதிய ஏற்பாடின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துக்குள் என்னுடைய அடையாளம், மகவேற்பின் ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் ஆண்டவர் மிக ஆசீர்வாதமான விதங்களை நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. கம்யூனியனுக்கு ஆயத்தமாகும் போது அதை நம்ம கேட்டுக்கிறது நல்லது. இப்போ நாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு புது சீரீஸை நான் ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சிருந்தேன். அந்த சீரீஸ்க்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, இதான் கடைசியில் நான் யோசிச்சிருக்கிறது, ஒரு விசுவாசிக்கு இயேசு யார். அவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், கஷ்டமான வார்த்தைகளே இல்லை. ஒரு விசுவாசிக்கு இயேசு யார், ஒரு பிராட் தலைப்பு. ஏன் அதை கொடுத்தனா அதை வச்சு எவ்வளோ காரியங்களை ப்ரீச் பண்ணலாம். விசுவாசிக்கு இயேசு யார், எண்ணி முடியாத என்லெஸ்ஸாக அது அந்த டாபிக்ஸ் இருக்கு. நான் ஒரு தலைப்பில் யோசித்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று வந்து நாங்கள் மென்ஸ் மீட்டிங் கூடணும், போன வாரம் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் ஆகி 2 ரொம்ப டயர்டாயிருந்துச்சு, வேலை கூட அதிகமாக இருந்துச்சு அதுக்கு முந்தின வாரத்துலலாம். இப்போ மென்ஸ் மீட்டிங் கூடும்போது எல்லாரும் பார்க்கும்போது எல்லாருடைய ஷேரிங் பண்ணும்போது அவங்க எல்லாருமே நிறைய பேர் ரொம்ப வேலையில் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போல்லாம் 8 வேலை ருட்டீனாக இல்லை, சில பேருக்கு 12 வேலை, அதில் ஓவர் டைம் வேறு அப்படின்னு சில பேர் ரொம்ப டயர்டானது. எனக்கு அதில் நினச்சிக்கிட்டே பாரப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நம்ம டயரிங் டேஸில் வாழ்கிறோம். ஆகவே இதுக்கு ஏற்றபடி இருக்கட்டும்னு சொல்லி நாம் தயார் பண்ண பிரசங்கத்தை விட்டு வேற ஒரு தலைப்பில் எடுத்து தயார் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இதுக்கு ஏற்றபடி நமக்கு இருக்கணும், உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்ன்றதுக்காக. இன்றைக்கி தலைப்பு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார்? முதலாவது ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து தான் உண்மையான ரெஸ்ட், உண்மையான இலைப்பாறுதல். ஆகவே சகோதரர்களே, 12 மணி நேரம் வேலை செய்கிறவர்களே, ரொம்ப களைப்பாக இன்னைக்கு கம்யூனியனுக்கு வந்திருந்தா, ரொம்ப டயர்டாக உங்கள் வேலையில் வந்திருந்தா, இந்த தியானம் உங்களுக்கு ஆவியானவர் ஆசீர்வதிச்சு கொடுத்து உண்மையான இலைப்பாறுதல் நமக்கு யார் தெரியுமா? இயேசு. இயேசுவில் இருக்கக்கூடிய இலைப்பாறுதலினுடைய மகத்துவத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்தணும். ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு இதை நம்ம தியானிப்போம். மத்தேயு 11:22 வசனத்தில் ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:28 இங்க திறந்து வச்சுக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தை நம்ம பல தடவை ஆண்டவர்கிட்ட வராதவங்களுக்கு தான் பயன்படுத்தணும், நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அநேக தடவை இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் நம்ம பார்க்காம இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தை பார்த்து இது சொல்றது மாத்திரம் இல்ல, தம்முடைய மக்களையும். இப்போ நான் உங்களை பார்த்த மாதிரி இயேசுவும் அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு இல்லைங்களா? நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு டயர்ட் ஆயிடுறீங்க, எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது இயேசு எப்படி ஃபீல் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. டெய்லி லைஃபை பார்க்கிறார், அரிபரியா எந்திரிக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், ரெஸ்ட்லெஸ், நைட்டு டயர்டு, ஆவியெல்லாம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. அதெல்லாம் பார்த்து நான் நினைக்கிறேன் அவர் நம்முடைய குருட்டு பலவீனத்தை பார்த்து பரிதபித்து ஆரம்ப காலத்தில் ஒரு இலைப்பாறுதலை பெற்ற விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆழமான விதத்தில் அவரிடத்தில் தொடர்ந்து இலைப்பாறுதலை எப்படி பெறுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுகிறவர்களாக பார்க்குறார். அவர் தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம இந்த இலைப்பாறுதலை பெறலாம். அவர் தான் நம்முடைய ரெஸ்ட். இந்த கம்யூனியன் மூலமா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை வரவேற்று என்னிடத்தில் வாங்க. இந்த கம்யூனியன் மூலமா அவர் கூப்பிடுறாரு, களைப்பா டயர்டா வந்திருக்கிறியா, உனக்கு நான் இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன், இன்னைக்கு என்னில் நீ ரெஸ்ட் பார்க்க போற, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல். எவ்வளவு நல்ல வார்த்தை, தமிழ்ல சில நேரங்களில் நல்ல வார்த்தை கிடைக்குது, இலைப்பாறுதல். இலைப்பாறுதல் தருவேன். ப்ரெஷியஸ் ப்ராமிஸ். முதலாவது கிறிஸ்து, மூணு தலைப்புல இதை படிச்சுக்கலாம். கிறிஸ்து எப்படிங்க என்னுடைய ரெஸ்ட்? ரெண்டாவது, அந்த ரெஸ்ட்டை நான் தொடர்ந்து எப்படி அனுபவிக்கிறது? மூன்றாவது, ஏன் இந்த ரெஸ்ட் அனுபவிப்பது ரொம்ப முக்கியம்? முதல்ல கிறிஸ்து எப்படி என்னுடைய ரெஸ்ட்? ரெஸ்ட்னா அப்படி இப்படி ரெஸ்ட் இல்லை. பாருங்க, நம்ம நேரத்தில் சில நேரங்களில் ஒன்றும் வேலை இல்லாதது மாத்திரம் ரெஸ்ட் இல்லை, நல்லா தூங்குறது மாத்திரம் ரெஸ்ட் இல்லை. சில நேரத்தில் டயர்டாக இருக்கிறவங்க நல்லா தூங்கிட்டா ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, எனர்ஜி அதெல்லாம் திருப்பி கிடைக்கணும் இல்லையா, ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணும். கிறிஸ்து கொடுக்குற ரெஸ்ட் வெறும் நெகட்டிவ் ரெஸ்ட் மாத்திரம் இல்லை, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆத்மாவை ஆவியை புதுப்பிக்கிற மாதிரி போஷனையும் ஒரு ஊட்டச்சத்தம் கொடுக்குறார். அதுதான் கம்யூனியன்ல நமக்கு போஷணையாக வருகிறது. ஆவி எல்லாம் ஒரு ஒரு பலமடைந்து நாம் போகும்படிக்கு நம்ம ரெஸ்ட் போது நம்ம முழுமையான ரெஸ்ட் கிறிஸ்து கொடுக்கிறது. பாருங்களேன், அநேக நேரத்தில் நம்ம பிசிக்கலா டயர்டாகி போயிருந்தது காரணம் வந்து வெறும் பிசிக்கல் டயர்ட்னஸ் மாத்திரம் இல்லை, அது ஆவியிலையும் நம்ம உள்ளத்துலையும் எல்லா பாகத்திலையும் டயர்டாகி போறதுனால தான் ரொம்ப டயர்டாயிடுறோம். ஒரு ஒரு காரியம் நமக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது உடம்பு ரெஸ்டா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா ரொம்ப தலைவலி, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதா அது? இல்ல உங்க சுண்டு விரல் ரொம்ப வலிக்குது, ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இல்ல, ரெஸ்ட்னா தலையிலிருந்து முள்ள கால் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட் இல்லைங்களா, கம்ப்ளீட் ரெஸ்ட். அதேபடி முழுமையான உள்ளடக்கிய ஒரு யூனிவர்சல் ரெஸ்ட் தான் கிறிஸ்து இதில் ப்ராமிஸ் பண்ணுற உண்மையான இலைப்பாருதல். அதுக்கு தான் அதுக்கு பேர் இலைப்பாருதல். கம்ப்ளீட் ரெஸ்ட்டை என்கிட்ட தான் உனக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் ரெஸ்ட், உன் சரீரம் ஆத்மா ஆவி இருதயம் மனது மனசாட்சி சகலத்துக்கும் இலைப்பாருதல் நான் மட்டுமே கொடுக்கக்கூடியவன். வெறும் சரீர ரெஸ்ட்னா என்னங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் லீவ் போட்டு எங்கன்னா ஒரு ரிசார்ட்டில் போய் தங்கிட்டு ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். அது இல்லை, ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரெஸ்ட், முழுமையான ரெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். முதலாவது கிறிஸ்து எப்படிங்க ரெஸ்ட்டு, நம்முடைய இருதயத்துக்கு அவர் தாங்க ரெஸ்ட், நம்முடைய இருதயத்துக்கு. ஓ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ரெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த இருதயம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேந்தே. உங்களுக்கு இருக்கா, பாடி நல்லா தூங்கிட்டு தான் இருக்குது ஆனால் இதயம் படபட நடிக்குது. எத்தனையோ எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஒரு கடல் கொந்தளிக்கிற மாதிரி இதயத்தில் கொந்தளிக்கும். உங்களுக்கு இருக்கா அப்படிப்பட்ட ஹார்ட் படபட நடிக்கிற ஒரு ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதா? ஏன் என் ஹார்ட் இப்படி இருக்கு? ஏன் ஒரு நிம்மதி இல்லை, ரெஸ்ட் இல்லை? ஓடுறோம் ஒரு ராட் ரேஸ் மாதிரி, ஒரு என்ன எலி ரேஸ் மாதிரி, அவன் முன்னாடியா நான் முன்னாடியான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிற்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சே, எங்கே நிம்மதி அப்படின்னு பழைய பாட்டில் பாடின மாதிரி எங்கே ரெஸ்ட். ஏன் எனக்கு இருதயம் வந்து எப்போ பாரு, அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அன்பை வந்து எதுலையாவது வைக்காமல் நம்ம இருதயம் இருக்கவே இருக்காது. அப்படி தான் நம்ம இருதயத்தை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். எப்போ பாரு எது மேலேயாவது நம்ம அன்பையும் பாசத்தையும் ஆசையும் வச்சிடணும். ஒன்று இதில் வைப்போம், இல்லை மாறி இன்னொன்று வைப்போம், அதை வச்சுக்கிட்டே இருப்போம். வைக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. என்ன ஆகுது, இந்த உலகத்தில் நம்முடைய மனசு ஆசைய அன்பை வந்து பூமி கடுத்த காரியங்கள் மேல வைக்கும் போது என்ன ஆகுது? சாலமன் என்ன ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணி பார்த்துட்டார். என்ன ஆகும்? மாயையத்தான் முடியும், ஏமாற்றத்தை தான் முடியும், நீ ஏமாந்து தான் போவ. சொல்லியிருக்கலையா அவரு, நீ இந்த உலகத்துல எதுல வச்சாலும், புதுசா வீடு கட்ட போறோம் அதுல வைக்கிறேன், இல்ல அதை பண்றேன் இதை பண்றேன் குடும்பத்தின் மேல வைக்கிறேன், அதுல ஏமாற்றத்துல தான் போய் முடியும். மாய நம்ம அதை ஆசைப்படுறோம், அதை தேடுறோம், அதை நாடுறோம், கடைசியில் என்ன காத்த பிடிக்கிற நிலைமை. அது தூரத்தில் இருக்கும்போது நல்லா இருக்குது, அது போய் பிடிச்ச உடனே அது காத்துன்னு தெரியுது. அதனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருதயம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்களேன் ஆண்டவர். அதனால தான் வந்து பழைய பாடல ஐசாயால சொல்றாரு, தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீரண்டை வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி கொள்ளுங்கள், திராட்சை ரசத்தையும் பாலும் புசியுங்கள். பணம் ஏன் உங்க பணத்தையும் அப்பம் இல்லாததற்கு, உங்க பிரயாசத்தை திருப்தி செய்யாததுக்கே செலவிடுகிற ஆயுசு எத்தனை காலம் வாழப்போற? உன் ஆர்ட்டுக்கு ரெஸ்ட தேடுறியே, இதுல எல்லாம் உனக்கு கிடைக்காம இருந்தோம், ஏன் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற? என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றாரு பாருங்களேன். சில நேரங்களில் நம்ம ஹார்ட் வந்து நம்ம ரொம்ப அன்பு செஞ்சு சில பேர் மேல வைக்கிறோம், என்ன ஆகுது? மனுஷருங்க மேல வைக்கிறோம், குடும்பத்தின் மேல வைக்கிறோம், பிள்ளைங்க மேல வைக்கிறோம், திருப்பி என்ன நடக்குது? இவ்வளோ பாசம் அளவற்ற அன்பு வச்சோமேனா அவன் கடைசியில் நம்மளை நெஞ்சில் உதைக்கிற மாதிரி ஆயிடுது. இவ்வளோ அன்பு வச்சவங்க நம்ம இருதயத்தை உடைச்சிடுறாங்க, சுயநலத்தினாலையும் உணர்வில்லாததுனாலையும். இப்படியெல்லாம் வளர்த்தோமே, இப்படியெல்லாம் பார்த்தோமே, இப்படியெல்லாம் அன்பு வச்சனே, உன்னை இது பண்ணனே, நம்பினே அப்படின்னு இல்லைங்களா, அந்த அன்புக்கு தகுதி இல்லாமல் அவங்க நடந்துக்கிறதுனால நம்ம இருதயம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது. ரெஸ்ட்லெஸ், எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களெல்லாம் பார்த்து, காயப்பட்ட அன்பின் இருதயங்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிடத்தில் வாருங்கள். இப்படி அன்ப உணர்ச்சியை கொட்டமானு தேடிக்கிட்டு இருக்கிற இருதயங்களே என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா என்னை மட்டும்தான் உன் முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நீ அன்பு செய்யும் போது தான் உனக்கு உண்மையான ரெஸ்ட், ஹார்ட் ரெஸ்ட் கிடைக்கும். உண்மையான இருதய இலைப்பாறுதல் என்மேல் அந்த இருதயத்தை அன்பை வச்சா தான் உனக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் எதை எது மேல வச்சாலும் உனக்கு கிடைக்காது பாருங்களேன். ஏன் என்ன அப்படி அன்பு செய்யும் போது ஒரு மாதம் ஏமாற்றத்தையும் ஒரு உன்னை மறந்து போறதையும் உன் அன்பை கொச்சப்படுத்துறதையும் நான் செய்ய மாட்டேன். உன்னுடைய அன்புக்கு முழுமையா பாத்திரமுள்ள ஒரு ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான். என்ன நீ அன்பு என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். உங்களுடைய ஒரு டிராப் அன்பு அவர் மேல வச்சது ஒண்ணுமே வேஸ்டா போவார். சில நேரங்களில் மனுஷன் மேல வச்சு எல்லாம் வேஸ்ட் தான். எவ்வளோ அன்பு செஞ்சமே என்ன ஆச்சு, எவ்வளோ உணர்ச்சியை கொட்டணுமே எல்லாம் என்ன ஆச்சு. இயேசு சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள். ஆர் ஹார்ட்ஸ், நம்ம இருதயங்கள் எப்போ இலைப்பாறுதல் அடையும் தெரியுமா? தேவன் அன்பு செய்யும்போது, இயேசு கிட்ட வரும்போது. அதான் அவர் கூப்பிடுறார் அகஸ்டின். இப்போ அவர் சொன்னார், தேவனே எங்களை உமக்காக படைத்தீர், எங்கள் இருதயங்கள் உண்மை இலைப்பாடுற வரைக்கும் அதுக்கு இலைப்பாறுதலே கிடையாது, உண்மையில தான் அது ரெஸ்ட் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயம் வந்து இயற்கையா வீழ்ச்சி பாவம் இருக்கிறதுனால கட்டுப்படுத்தாத இருதயமா இருக்கிறது. ஆண்டவர் மத்தேயு 15:19 சொல்றாரு, இருதயத்திலிருந்தே பொல்லாத சிந்தனைகளையும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் எல்லா விதமான தூஷணங்களும் வருகிறது, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. நம்ம இருதயத்துல ஏன் ரெஸ்ட் இல்லை? ஏன்னா நம்ம சரீர டயர்ட் ஆகுறதை விட நம்ம இருதயத்து டயர்டு ரொம்பங்க. ஏன்? நல்லா தூங்கிட்டு தான் இருக்கு, உடம்பு தூங்குது, ஆனா இருதயம் என்ன கேடான சிந்தனைகளை யோசிக்குது, என்ன இச்ச லஜ்ஜையான சிந்தனைகளை யோசிக்குது, எவ்வளவு அருவறுப்பான காரியங்களை யோசிக்குது. யோசிச்சுக்கிட்டே அந்த கற்பனை பண்ணிக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டே இதுதாங்க நம்மள முழுசா டயர்ட் ஆக்கிடுறது. இலைப்பாறுதலே இல்லாம தூக்கத்தை கூட எடுத்துட்டு இலைப்பாறுதல் இல்லாம செஞ்சிருது நம்முடைய இருதயம். பாருங்களேன், நம்ம இருதய பாவத்தை நம்ம சீரியஸா எடுக்கிறது இல்ல, நம்ம இருதயம் கட்டுப்படுத்தாது. ஆனா தேவ அது வந்து எவ்வளோ அதுவே மனுஷனை தீட்டுப்படுத்துக்குது, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தி டயர்ட் ஆக்கிடுதுன்றார் ஆண்டவர். நீ வேணா சரீர டயர்டு நினைச்சுக்கலாம், அவனுடைய டயர்ட்னஸ், ஹார்ட் டயர்ட்னஸ், கட்டுப்படுத்தாத ஒரு குதிரை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு நங்குரம் இல்லாத ஒரு புயல் அகப்பட்ட ஒரு கப்பல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலமோதும் இருதயம், நிம்மதி இல்லவும் இருதயத்துக்கு. பாவ இருதயம், அந்த இருதயத்தின் அகோர சிந்தனைகள், பொறாமைகள், கோபங்கள், அகோரங்கள் எவ்வளோ இருக்கு, அது கட்டுப்படுத்த முடியாம நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நிர்பந்தமுள்ள மனுஷன், இருதயத்துக்கு நிம்மதி எங்க அப்படின்னு நீங்க கதறீங்களா? அந்த நிம்மதி உங்க சொந்த முடிவுனாலையோ இனிமே யோசிக்க மாட்டேன், இனிமே நல்லா தூங்கணும், இல்லைமே இல்லை யோசிக்க மாட்டேன், இல்லை வேலை அதெல்லாம் அதுலலாம் வேலை செய்யாது. கிறிஸ்து பாருங்களேன், அந்த அலமோதிர இருதயத்துக்கு ஒரே இலைப்பாறுதல் எங்க தெரியுமா, அதனோட கரை எது தெரியுமா? இயேசுதான். அலமோதிர கப்பலே நங்கூரம் இல்லாமல் இந்த கரைக்கு வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன். கிறிஸ்து சொல்ற, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா இந்த கட்டுப்படுத்தாத இருதயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அவர் தான். அந்த ராஜா இருதயத்தை ஆளும் போதுதான் அந்த அடங்காத குதிரை அடங்கி எல்லா விதத்திலையும் வணைந்து சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு கீழ்ப்படிந்து மாறுவதற்கு வழி இந்த ராஜா ஆண்டாத்தான் முடியும். பாருங்களேன், அவர் தான் ஆள முடியும். அவர் வந்து இந்த குதிரை மேல உட்கார்ந்தாருன்னா எல்லாமே அடங்கி எல்லாமே ஒழுங்கா இருக்கும். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜோடனையோடு இதயத்துல எல்லாமே சரியா வேலை செய்யற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு அந்த இதயம் செயல்படுறது, எல்லாம் ஒழுங்கு வர்றது. கிறிஸ்து அந்த இதயத்தை ஆளும்போது அதான் சொல்றாரு, கட்டுப்படுத்தாத இதயத்துல கஷ்டப்படுறியா, அந்த ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியல. அவர் சொல்றாரு, ஏன் கிட்டவா அந்த இருதயத்தை நான் கட்டுப்படுத்துறேன், அந்த இருதயத்துல மகா சமாதானத்தை உனக்கு கொடுக்க வைக்கிறேன், ஏன் கிட்ட கொண்டு வா. அதான் அவர் தான் ராஜா, அவர் தான் ராஜா. என் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என் முகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நுகம் அண்ணும் போது அந்த பழைய பாடல அந்த மாட்டுக்கு நம்ம கிராமத்துலாம் போடுவோம் இல்லைங்களா, கழுத்து மேல போட்டு ரெண்டு மாடுக்கும் போட்டு விடுவோம், ஒரு மாடுங்க ரெண்டு மாடும் ஈக்குவலா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். உன் இருதயம் கட்டுப்படாம முந்தி முந்தி ஓடுது, அகங்காரத்துல ஓடுது, பெருமையில ஓடுது, இச்சையில பாவத்துல கடவுளுக்கு விரோதமா இவ்வளவு சிந்திக்கிறமே, அவர் என்ன பாக்குறவர் ஆச்சேன்னு கூட என்ன இல்லாம என்னென்னவோ சிந்திச்சுட்டு போகுது. அந்த இருதயத்தை கட்டுப்படுத்தும்னா ஒரே வழி, என்னோடு நுகத்துல வந்துரு, என்னோடு கட்டுப்பாடுல வந்துரு, அப்ப எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும். பாருங்களேன், என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்று சந்தோஷமா ஏற்றுக்க, உன் ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் வேணுமா? என் முகத்தை எடுத்தது சந்தோஷமா ஏற்றுக்க. என்ன நடக்கும்? என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பத்தான் இதயம் சந்தோஷத்தை சமாதானத்தை பட பட படான்னு அடிக்கிற இதயம் நார்மலா பல்ஸோடு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொல்றாரு பாருங்களேன், நம்முடைய இதயத்துக்கு அவர் தாங்க ரெஸ்ட், அலமோதிர இதயத்துக்கு. ரெண்டாவது, நம்முடைய மூளைக்கு அவர் தான் ரெஸ்ட், நம்ம தலைக்கு அவர் தான் ரெஸ்ட். நமக்கு பிரச்சனை, நமக்கு கெட்ட ஒரு இதயம் மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு அறியாம குழம்பி போன ஒரு மனசு இல்லைங்களா, அறியாம இருள் நிறைஞ்ச ஒரு மனசு. அந்த மனசு என்ன பண்ணுது? ஆயிரத்தி ஒரு காரியங்களை யோசிக்குது, சந்தேகங்கள், கவலைகள். ஒரு கவலை இல்லை, சில எங்கன்னா போய் கிரவுண்டில் நின்னோம்னா கொசு வந்து கிடைக்கும். இப்போ நேற்று பார்க்கில் இங்கே கடிக்குது, அங்கே கடிக்குது, காலில் கடிக்குதுன்னு அந்த மாதிரி நம்ம மூளைக்கு ஒரு கவலை இல்லை. இது கவலை, அந்த கவலை, இந்த கொசு கடிக்கிற மாதிரி பிச்சு சாப்பிட்ற மாதிரி கவலைகள் மனசில். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது உங்களுக்கு? சில நேரங்களில் தலையே சூடாயிடும் போல இருக்குது, அவ்வளோ யோசனைங்க. யோசனைனா யோசனை, என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு. அந்த யோசனையில நம்ம வந்து அந்த மூளை வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வெளிச்சத்தை அதெல்லாம் வேணான்னு சொல்லி நம்ம மூளையில ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? நம்ம வந்து ரொம்ப ஞானிகள் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம மூளையில என்னதான் இருக்குது? களிமண் தான் இருக்குன்னு இல்லைங்களா? என்ன களிமண்ணா இருக்குது உன் மூளையில? பாவிகளுடைய மூளையில உண்மையாவே களிமண் தான் இருக்குது. நம்ம என்னைக்கு அதை உணர்றோமோ அப்பதான் நம்ம ஞானிகள். நான் பழைய பாட்டு வரும், நான் ஒரு முட்டாளையா அப்படின்னு, சரிங்களா? அதுதான் ஞானமுள்ள பாட்டு. எப்போ ஒரு மனுஷன் அந்த பாட்டு பாடுறானோ அப்பதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. எப்போ கடவுள் பண்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? ரோமர் ஒன்ல போட்டிருக்கு, தேவனை அவர்கள் நிராகரித்து அவர் வெளி பெரியவர் ஆச்சேன்னு அவருடைய படைப்புல நிராகரிக்கும் போது அவர் கொடுக்கிற முதல் நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் வெளிச்சத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணி பண்ணும்போது அவங்களுடைய இருதயம் இருளடைஞ்சது தான். இருளான பிறகு அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இருளான இருதயத்துக்கு என்ன ஒரு நினைப்புனா, தாங்களே தாங்கள் ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரர்கள் ஆனாங்க. அவன் இருதயம் இருளாயிருச்சு, பைத்தியம் பிடிச்சு போச்சு அவனுக்கு. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான்? நான் ஞானி, என்ன மாதிரி யோசிக்க முடியுமா, யாராவது என்ன மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அந்த பைத்தியம் பிடிச்சிருக்குதுங்க. நம்ம பைத்தியக்காரர்களா இருந்து இருளான மூளையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஞானி, ரொம்ப ஞானி. நான் எப்போ முட்டாளுன்னு நம்ம யோசிக்கிறோமோ அப்பதான் அறிவு வரோங்க, நான் ஞானி அப்படின்னு. இருளான மூளை ஒண்ணுமே களிமண் விட்டா ஒன்னா இல்ல, அந்த மாதிரி மூளையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அறிவை எங்க தேடுறோம்? போய் உட்காந்து மணிக்கணக்குல மொபைல்ல தேடுறோம். மூளை மூளையில ஒன்றும் கிடையாது, அந்த மூளைக்கு ரெஸ்டே இல்லை, இருளான மூளை. அந்த மூளைக்கு அறிவை போய் மொபைல்ல மணிக்கணக்கா உட்காந்து நோண்டுறது. அது என்னத்தான் நோண்டுவோம்? மணிக்கணக்கா நோண்டுவோம். யூடியூப்ல ஞானம், டிவியில ஞானம், சீரியல்ல ஞானம், மூவிஸ்ல ஞானம், இதெல்லாம் தேடிக்கிட்டு அந்த மூளை என்ன ஆகும்? முதல்ல களிமண், இன்னும் இந்த இதெல்லாம் தேடி அது இதுன்னு எவ்வளோ தலையே குழம்பி போய் டயர்டா இருக்குது அந்த மூளை, ரொம்ப டயர்டு. மூளை டயர்ட்னஸ் இந்த நமக்கு உங்களுக்கு தெரியுங்களா? மூளை டயர்டு, மனசு சமாதானம், மூளை சம மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்டுன்னு. இது எதுவுமே கொடுக்கறது இல்லை பீஸ் ஆஃப் மைண்ட். முதல்ல களிமண் இருக்கு, அந்த களிமண்ணில் இன்னும் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி கலக்கிற உலக காரியங்களே நிரப்புகிட்டு இருக்கிறோம், வேற எதுவுமே இல்லை அந்த மூளையில் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மூளையை வச்சுக்கிட்டு மனசமாதானம் இல்லை, வாழ்க்கையை நடத்த பார்க்குறோம். வாழ்க்கைன்னா என்ன? நம்ம எடுக்கிற முடிவுகள் தான், ஞானத்தோடு யோசிச்சு எடுக்கிற முடிவுகள் விளைவுகள் தான் நம்ம வாழ்க்கை இல்லைங்களா? அ சாய்ஸஸ் ஆர் லைஃப். இப்படி ஒரு மூளையை வச்சுக்கிட்டு குடும்ப பிரச்சனையை சிந்திக்கிறது, வாழ்க்கை பிரச்சனையை, வேலை பிரச்சனையை சிந்திக்கிறது, ஞானம் இல்லாத இப்படி ஒரு மூளையை வச்சுக்கிட்டு என்ன முடிவுகளை நம்ம எடுப்போம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஞானி அப்படின்னு எடுத்துக்கிட்டு சேத்துல உழுவுறது நிறைய டைம்ல, நான் ஞானி எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு போய் இப்படி தாங்க நம்ம மூளை இப்படித்தான். இதனால தான் டயர்டு. ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், ஒர்க் பிரச்சனை, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதை பத்தி கவலை, இவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க ஒன்று சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறது? உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா இப்பெல்லாம் டாக்டரை விட நமக்கு ரொம்ப அறிவு வந்துருச்சு கூகுள்னால. ஏன்னா கூகுளில் நம்ம பார்த்து எல்லாம் படிச்சுக்குவோம், அவருக்கு மட்டும் அவருக்கே நம்ம அட்வைஸ் கொடுப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனால் இங்கே ஆர்டிக்கல் ஒன்று சொல்லும், இன்னொன்று படித்தா அதுக்கு நேர் ஆப்போசிட். இங்கே இது பாவக்காய் சாப்பிட்றது சரியின்வாங்க, அங்கே பார்த்தா அது பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப ஆபத்து அப்படின்வாங்க. எது இதெல்லாம் யோசிச்சு மூலையே நமக்கு வெடிஞ்சிரும் போல இருக்குது. இவ்வளோ நாலேஜ், இவ்வளோ அறிவு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நம்ம நாட்டில் பார்த்தா நியூஸை பார்த்தா இப்படி தள்ளணும். யோசிச்சு பாருங்களேன், போன நேரத்து நியூஸை பார்த்து எனக்கு தள்ளணும் வந்துச்சு. இன்னொரு அடுத்த பார்லிமெண்ட்டில் ஆன்டி கன்வர்ஷன் லா நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வரப்போதான். பிஸ்னஸ் பார்த்தா அப்படி பிஸ்னஸுக்கெல்லாம் கீழே போகுது, வறுமை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் விலைவாசி கூடி போகுது, இதெல்லாம் மூளையை பண்ணும்போது நம்ம மூளை ஐயோ சொன்ன மாதிரி எத்தனை தான் தாங்கும், டயர்டாயிருச்சு, எங்கே நிம்மதினு தான். எந்த காரியத்தை யோசிச்சா எனக்கு மனசமாதானம் கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு டயர்டாக்கிருச்சே, மூளையே சூடு, தலையே சூடாகுதேன்னும் போது அந்த நேரத்தில் பாருங்களேன், எந்த காரியம் எனக்கு மன நிம்மதி, ட்ரூ பீஸ் ஆஃப் மைண்ட் எது கொடுக்கும், எது வெளிச்சத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் பாருங்க இந்த வசனத்தில் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உன் பிரச்சனை, உன் மூளை ஏன் டயர்டாயிடுது தெரியுமா, குழம்பி போது பீஸ் ஆஃப் மைண்டே உனக்கு இல்லை தெரியுமா. ஊர்லெல்லாம் போய் படிச்சு முதல்ல களிமண் மூளை, அதுல பெரிய ஞானியா செய்யறேன்னு பாக்குற, இன்னொன்னு ஊர்லெல்லாம் போய் படிச்சுக்கிற, அதனால தான் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. உன் மூளையை எதுமேலாம் வச்சிருக்கிறியோ அது எதுவுமே உனக்கு வெளிச்சத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க முடியாது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றாரு, அப்பொழுது உங்களுக்கு உங்க ஆத்மாக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும், அப்பத்தான் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், அப்பத்தான் பீஸ் ஆஃப். ஆயிரத்தி ஒரு காரியங்கள் கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு வரி பண்ணிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆனா இயேசு என்ன சொல்றார், தேவையானது ஒன்றே ஒன்று, ஒன்னு யோசிக்கணும். நான் தான் ஃபைனல் ப்ராஃபிட், நான் தான் கடைசி தீர்க்கதரிசி, நான் சொல்றது தான் நடக்க போகுது. இன்னைக்கு அரசியல்வாதி ஒன்று சொல்லலாம், கவர்மெண்ட் ஒன்று சொல்லலாம், அவங்க என்ன சொல்லலாம், அதெல்லாம் பார்த்தா மூளை குழம்பி தான் போவோம். நான் சொல்றது வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், நான் சொன்னது ஒரு காலம் ஒளிந்து போவாது. அப்படிப்பட்ட காரியத்தில் உங்க மூளையை வைப்பீங்களா, அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குமா, எது நிம்மதியை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், நானே இந்த உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் இருளில் நடக்க மாட்டான். ஒரு பாது குழம்பி கிளம்பி வாழ்க்கையை அது பண்ணி இது பண்ணி முதலே களிமண் மூளை, அதெல்லாம் உலக காரியங்கள் எண்ணங்கள், அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துகிற ஒரு மூளை இருக்குதே, என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் இருளில் நடக்க மாட்டான், அறியாமையில குழப்பத்தில் அடுத்து என்ன செய்யணும்ன்ற குழப்பத்தில் அவன் வாழ மாட்டான். நானே உலகத்தின் ஒளி, மன நிம்மதியை தேடுறீங்களா, இயேசு சொல்ற என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். பெர்ஃபெக்ட் பீஸ், பழைய பாடல, ஹி வில் கீப் ஹிம் இன் பெர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் தி. அவர் மேல் நம்ம மனசை வச்சு, அவர் வார்த்தையில நம்ம மனசை வைக்கும் போது பரிபூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எப்படி சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் பரிபூர்ண சமாதானம், நிரந்தர சமாதானம் நான் கொடுக்கிறேன். உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க கடவுள். உலகத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டா, என்ன வசனம் அது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதுதான் கொடுக்கும், ஆனா என்னிடத்திலயோ சமாதானம் உண்டு. இதெல்லாம் சொன்னாலும் நம்ம மூளை, நான் ஞானி, இயேசுவை விட எனக்கு தெரியும் அப்படின்னு பைத்தியக்காரங்கள் ஆனார்கள், தங்களே தாங்களே ஞானிகள் பைத்தியக்காரங்களாகி மூளை டயர்டு, மன நிம்மதி இயேசு கிட்ட இருக்குங்க. அவர் சொல்றார், தேவ குமாரன் அவருடைய வார்த்தையில, அவருடைய அவர்கிட்ட தான் இருக்கு, ரெகுலரா அவருடைய வார்த்தைகள் அவருடைய கிரியைகள்ல தான் நிம்மதி இருக்கு. ஓகே, அடுத்ததாக அவருடைய நம்முடைய இதயத்துக்கு இலைப்பாறுதல் மாத்திரம் இல்லை, நம்ம மைண்டுக்கு இலைப்பாறுதல் மாத்திரம் இல்லை, நம்முடைய மனசாட்சிக்கும் இலைப்பாறுதல் அவர்தாங்க. அவர்தான் நம்முடைய மனசாட்சிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷனுக்கு எல்லாத்துலேயும் நிம்மதி சமாதானம் இருக்கலாம், எதில் இல்லை, மனசாட்சி. மனசாட்சி ஒண்டி திருப்தி ஆகாது, மனசாட்சியில் ஒண்டி நிம்மதி இருக்காது. பீஸ் ஆஃப் மைண்டுனா, மன இலைப்பாறுதல்னா, மனசாட்சி சமாதானம் இருந்தால் தான் அது முழுமையான இலைப்பாறு. அது இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம ஹார்ட் கரெக்டா இருக்கிறதுனால, நம்ம மூளை அறியாமையிலையோ குழம்பி இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு குற்ற மனசாட்சி நமக்கு இருக்கு. பாருங்களேன், நம்மளுக்கு டயர்டாக்கிறது அதான், ரொம்ப டயர்டாக்கிறது அதாங்க. வாழ்க்கையில ரொம்ப வெறுமை, குழப்பம், ஒரு போர்டம்னு சில நேரங்களில் ஒரு, இப்போ எவ்வளோ பணம் வசதி ஃபிலிம் ஆக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இருக்குது, அவங்களாம் போய் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன்னா மனசாட்சி குற்ற பாரம் வந்து அது இப்படித்தான் வெளிப்படும். ஒரு வாழ்க்கையில் வெறுமை, போரு, இப்படித்தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேர்டன், கான்ஷியன்ஸ் தாங்க முடியாமல் பேர்டன்டு. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா இந்த காலை நேரத்தில்? இந்த மனசாட்சி வந்து நம்மளை நாமளே நம்ம ஏமாத்திக்கலாம். நம்ம செய்யறது மனசுல தானே செஞ்சோம், யாருக்கு தெரியும் இல்லைங்களா? யாருக்கும் தெரியாது, மனசுல தான் நம்ம யோசிச்சுக்கிறோம் மனசுலயே. ஆனா அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் பண்ணாம இருக்கவே இருக்காது. உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் உங்க மனசுல. ஏன்னா அந்த மனசாட்சியில எழுதப்பட்ட தேவனுடைய பிரமாணத்தை நீங்க உடைக்கும் போது அதுக்கு குற்ற ரத்த பலி அந்த மனசாட்சியில ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. அது எவ்வளவு ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி இல்லை, துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை. நீ மனசுல செய்யற பாவங்கள், இதயத்துல செய்யற பாவங்கள் ஸ்டோர் ஆகிட்டே போகுது. அதுதான் வாழ்க்கையை வெறுத்தி ஆக்குது, வெறுமை ஆக்குது, நிம்மதி இல்லாம ஆக்குது, டயர்டாக்குது. உன்னை பாருங்களேன், ஒரு அலமோதிர கடல் மாதிரி வாழ்க்கை போய் இருதயம் மனசாட்சி போறதுக்காதாங்க. நமக்கு எவ்வளவு அந்த மனசாட்சி குற்றமேனு தெரிஞ்சாலும் நம்ம சில அந்த கொஞ்சம் நேரம் கிடைக்கிற பாவ இன்பத்துக்காக இடம் கொடுத்துட்டு நம்ம இடம் கொடுத்துடுறோம். பாருங்களா, ஃப்ளீட்டிங் பிளஷர்ஸ். ஆனா ரொம்ப சோககரமானது என்ன, இது விசுவாசிக்கு ஒரு அவிசுவாசிக்கு ஒரு மடங்கு அந்த மனசாட்சி குற்றம் இருந்தா, விசுவாசிக்கு சத்தியத்தை ரெகுலரா கேட்கிற உங்களுக்கு 100 மடங்கு அந்த குற்றம் அதிகம் ஆகுது. ஏன்னா இட்ஸ் என்லைட்டன்ட் கான்சியன்ஸ், பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி உங்களுது. நீங்க தெரியலன்னு சொல்ல முடியாது. அந்த மனசாட்சிக்கு எவ்வளவு சத்தியம் தெரியுதோ அந்த அளவுக்கு குற்றம் ஜாஸ்தி ஆகும். ஒரு விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு அப்பா அந்த டார்ச்சர் தாங்கவே முடியாது. ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் வந்து நமக்கு தெரியும், நித்திய தேவனுக்கு விரோதமா செய்யறோம், அது நித்திய பாவம். எல்லையற்ற தேவனுக்கு விரோதமா செய்யற பாவம் அது எல்லையற்ற பாவம். அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய தயவு, அவர் எவ்வளோ செஞ்சிருக்கிற கிருபைகளுக்கு விரோதமா செய்யற பாவம் வந்து நம்ம மனசை நிரப்புச்சுன்னா, ஐயோ அது குற்றம் வந்து ரொம்ப பயங்கரம், தாங்கவே முடியாது, தாங்கவே முடியாது. பாருங்களேன், அது வார்ல அடிக்கிற மாதிரி, இயேசு சிலுவையில வார்ல அடிச்ச மாதிரி அதுமே நம்மளை அடிக்கும். சில நேரங்களில் தாங்கவே இப்படியா செய்யுது. எனக்கு அதெல்லாம் நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா, அநேக நேரங்களில் வேதனைப்பட்டிருக்கிறேன். அந்த மனசாட்சியின் வேதனை, அந்த உள்ளுக்குள்ளேயே அது பெருமூச்சு விட்டு வேதனைப்படும், வேதனைப்படும். அதை அதை அடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது எவ்வளோ தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாலும், சில நேரங்களில் தனியாகவே இருக்கிறது இல்லை, பிஸியாகவே இருந்துடுறது இல்லை, இன்னுமே நாளைக்கு நான் மாறிடுறேன், இன்னுமே நான் ஒழுங்காயிடுறேன், இன்னுமே அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு உறுதியெல்லாம் எடுத்துகிட்டெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் அது சரியாகாது. நீ செஞ்ச தப்பு அதுக்கு தண்டனை வாங்கியே வாங்கணும், வாங்கியே வாங்கணும். என்ன செய்யறது அந்த மனசாட்சி? அப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு கம்யூனியனுக்கு விசுவாசிகளாக? நீங்கள் செஞ்ச குற்ற பாரம் உங்களை ரொம்ப டயர்டாக்கிடுது. இந்த டயர்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த பாரங்கள், இருதயத்தில் செஞ்ச பாவங்கள், அதெல்லாம் தான் உங்களை டயர்டாக்கியிருக்கு. இந்த நேரத்தில் விசுவாசிகளாக வரும்போது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா? இயேசு உங்களை கூப்பிட்றாரு. பாருங்களேன், எவ்வளோ அருமையான ப்ராமிஸ் விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, இதை உன்னால் சமாளிக்க முடியாது, இதை நீயா சரி செஞ்சுக்க முடியாது, நான் வந்து கம்யூனியன் எடுத்துட்டு இன்னமே ஒழுங்காக இல்லை, உன்னால் முடியாது. அதை சரி செய்வதற்காகத்தான் தேவனுடைய ஆசாரியனாக நான் இருக்கிறேன், தேவனுடைய பலியா என்னிடத்தில் வா, அதை நான் தான் சரி செய்ய முடியும், நான் தான் அதை சரி செய்ய முடியும். அவர் பாருங்களேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இயேசுடைய சிலுவை காட்சி, இயேசுடைய சிலுவையில் நம்ம பார்க்கும்போது தான் அந்த மனசாட்சிக்கு நிம்மதி கிடைக்குதுங்க, மனசாட்சிக்கு நிம்மதி கிடைக்குது. என் வாழ்க்கையில் நான் பார்த்து சில நேரங்களில் அந்த பாவம் குற்ற மனசாட்சி என்னை வாட்டும் போது, ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லை, நீ பயக்க மிக கொடுமையாக உன் சாவு வரணும், அப்படிலாம் மனசாட்சி குத்தும். உனக்கு வர சாவு வேணும், அப்படி இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படி இருக்கணும், இப்படி ஆமாம் எனக்கு அப்படித்தான் சாவு வரணும், அப்படி சித்திரவதை பட்டுத்தான் நான் சாகணும், நான் நல்லாவே இருக்கக்கூடாது. ஆமா உன்னைத்தான் நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய சார்பாக என்னுடைய பலியா மறிச்சவரை பார். அந்த மனசாட்சிய சிலுவையின் பக்கம் திருப்பும் போது பாரு எப்படி சித்திர, இதை விட சித்திரவதையா படணும், எப்படி வேதனைப்பட்டிருக்கிறார், எப்படி வருத்தப்பட்டிருக்கிறார், எப்படி செத்தார் பாருன்னு அவர் சிலுவையை காட்டும் போதுதான் என் சார்பாக என்னுடைய பரிகாரமாக அவர் மரித்திருக்கிறார்னு அவருடைய ஆசாரிய பணி பலியின் பணியை மனசாட்சி காட்டும் போது ஆஹா எங்கும் இல்லாத நிம்மதி அந்த மனசாட்சிக்கு அப்பதாங்க கிடைக்கிறது. எலை பாருதர் அப்பதான் கிடைக்கிறது. இனி கம்யூனியனுக்கு வந்திருக்கிற நாம் கஷ்டப்பட்டு பாலசுமந்து மனசாட்சியில் சிலுவ காட்சிக்கு உங்கள் மனசாட்சியை காமிங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு உங்கள் மனசாட்சி உங்களை வருத்தி வாட்டி எடுக்கும்போது அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் எந்த அளவுக்கு தேவன் பரிகார பலியாக கோபம் நீக்கும் பலியாக பாடுபட்டார், அவருடைய சிலுவை காட்சிகளை தியானம் பண்ணணுங்க. எவ்வளோ நன்மை தெரியுமா, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு புகலிடம், அவர் தான் அவருடைய சிலுவை தான் பரிபூர்ண நிம்மதி இலைப்பாறுதல் குற்ற மனசாட்சிக்கு சிலுவை கீழே தான் கிடைக்குது. சிலுவை கீழே தான் இலைப்பாறுதல் இல்லைங்களா, அது காஞ்சி போன மரம் தான், அங்கே ஒரு இலையும் இல்லை, காஞ்சி போன விறகுக்கு கீழே தான் அந்த சிலுவை கீழே தான் நமக்கு மிகுந்த ரெஸ்ட் நெடல் அங்கத்தான் நமக்கு இருக்கு. பாருங்களேன் அவர் நமக்காக கெத்செமனே கார்டன்ல எவ்வளவு வேதனைப்பட்டார், தேவனுடைய கோபாக்கினியின் முன்றுசி நமக்கு ஒரு குற்ற மனசாட்சியே நம்மளால தாங்க ஆகுறது இல்லையே. எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய குற்ற மனசாட்சி, ஒரு குற்ற மனசாட்சியே சில பேரை ஒரு கொலை செஞ்சுட்டான் ஒருத்த, அதை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையெல்லாம் வாடுறான். யோசிச்சு பாருங்க, ஒரு கில்ட்ட ஒரு குற்றத்தையும் அனுபவிக்காத தேவகுமாரன் மேல எல்லா தெரிந்து கொள்ளப்பட்டவர் மக்களுடைய கில்ட் அவர் மேல போடும்போது எப்படி தாங்கி இருப்பார் அவர். அதனாலதான் அவர் நரம்பு நாடியெல்லாம் வெடிச்சு ரத்த வேர்வு அவருக்கு வந்துச்சு, ரத்த வேர்வு பட்டார், எனக்காக அவர் பட்டார். அவர் வாரில் என்னை போட்டு அடிக்கிறே மனசாட்சி, அவருடைய வார் அடிப்பார், அவருடைய வாரில் என்ன மாதிரி சதையும் ரத்தமும் பிஞ்சு அவர் நிற்கிறார் பார், என்னுடைய சார்பாக வாங்கினார், நான் செஞ்ச என் குற்றத்தின் நம்முடைய குற்றங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம் குணமாகிறோம். பாருங்களேன் அகோரமாக அவருடைய சரீரமும் சரீரம் முகம் எல்லாம் அகோரப்படுத்தப்பட்டு அந்தோ கல்வாரியில் தொங்குறாரே, அருவறுக்கப்பட்டு மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு துக்க மனிதனாக அவர் தொங்குறார், காயப்பட்டு நசுக்கப்பட்டு அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி போல் அவர் நமக்காக போனாரு. பாருங்களேன் நம்ம நினைப்போம் சில நேரங்களில் யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ என் சத்ரு கூட இப்படி வந்துடக்கூடாது, தெய்வ குமாரனுக்கு எவ்வளோ கண்ணியமான நபருக்கு எப்படி ஆகிப்போச்சு பாருங்களேன். நம்ம சத்ருவாரு நம்ம மிகவும் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அன்பு கூற வேண்டிய அவருக்கு போய் எப்படி ஆயிடுச்சு அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம மனசாட்சிக்கு அதை காட்டணுங்க. நம்முடைய துக்கங்கள் தாமே அவரே சுமந்தார், அவருடைய காயங்கள்னால் நம்ம அக்கிரமங்கள் குணமாகுது. பாருங்களேன் அதை நம்ம செய்யும்போது அவர் மூணு மணி நேரம் சிலுவையில் தொங்கி மனுஷருங்க செய்யக்கூடாத கொடுமை செஞ்சு முடித்த பிறகு தேவனுடைய கொடுமையை அவர் அனுபவித்தார், நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் தலைமையில் சுமந்து நரகங்கள் அவர் மேலே கொட்டப்பட்டது. இயேசு வந்து நம்ம பாவத்தை வந்து தூரமாக ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டோ ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டோ அதை தாங்கலை இல்லைங்களா. அவர் மேல் எந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் ஆச்சுன்னா அவர் உடம்பு தாமே தம் சரீரத்தில் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடம்புல ஏதாவது அசிங்கத்தை அருவறுப்பு சுமப்போமா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம பக்கத்து வீட்டு குப்பை கவர் எடுக்கிறதுக்கே நம்ம கவலைப்படுறோம், நம்முடைய அருவறுப்பான அசிங்கமான பாவத்தை தன் உடம்புலயே எந்த அளவுக்கு சுமந்தார்னா அவரே பாவமாயிட்டாராம், நமக்காக பாவமாயிட்டாராம், அந்த அளவுக்கு அதை சுமந்து சிலுவையில் தீர்த்தாரே, அதை தீர்த்து முற்றிலுமாக குடித்து முடிந்தது அப்படின்னு முடிந்தது. இதெல்லாம் நம்ம காமா ஏதோ பேசிட்டு இருக்கலாம், உலகத்திலேயே நடக்கக்கூடாத அதிசயம் இதான் இல்லைங்களா. என்ன ஒரு அதிசயம், பாவ குற்ற உணர்வு எவ்வளோ பயங்கரம், அதுக்கு தண்டனை எவ்வளோ கொடுமைன்றத நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஓஹோ அல்லேலூயா இயேசுவேன்னு கத்துவோம் இல்லைங்களா. எவ்வளோ கஷ்டம் அவர் பட வேண்டியதாக இருந்துச்சு, தெய்வத்துவம் காண்டி அவர் தாங்காமல் இருந்தால் நசுங்கி நொறுங்கி சதறி போயிருப்பார், எவ்வளோ கஷ்டம் நமக்காக பட்டார் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டப்படுகிற தொந்தரவுப்படுகிற குற்ற பாரத்தை சுமக்கிற மனசாட்சிக்கு அவருடைய சிலுவை தாங்க ஆறுதல். அதை தியானிக்கிறதான் ஆறுதல். எவ்வளோ ஆறுதல் என்ன, இந்த இயேசுவை நான் நம்பி இருப்பதனால். இன்னைக்கு நீங்க விசுவாசிகளா குற்ற பாரத்தில் இங்க வந்திருக்கிறீங்களா? இந்த இயேசுவை நீங்க நம்பி இருப்பதனால் அவரை பாருங்க. விசுவாசத்தில் அவரை கண்ணோக்கி பார்க்கும்போது இந்த இந்த எந்த குற்றத்துக்கும் உங்களுக்கு தண்டனை வரப்போறது இல்லை. உங்க கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற எல்லா பாவ குற்ற தண்டனையும் தன்னே சுமந்து அவர் மறிச்சிட்டார். பாருங்களேன், என்ன ஒரு குளோரியஸ் குட் நியூஸ். இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்க குற்றத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தால் இருக்கிறீங்களா, அது உங்களை ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்குது. எப்போ நீங்க நம்ப போறீங்க உங்களுக்கு அதுக்கு தண்டனை வரப்போறது இல்லைன்னு? தண்டனை இல்லை, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவர் பாவத்தை நமக்கு மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு முன்பதாக நம்மளை பரிபூர்ண நீதிமான நிறுத்தி இருக்கிறார், ஒப்புரவு செஞ்சிருக்கிறார். நம்ம கடவுளோட எந்தளவுக்கு ஒப்புரவு ஆயிட்டோம்னா அவர் அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மளை தத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் இயேசு தாங்க வாங்கினது. நமக்காக அவர் பலியாகி நம்மளுடைய சார்பாக, தி சப்ஸ்டிடியூஷனரி டெத் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் மனசாட்சிக்கு சமாதானம் கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும். பாருங்களேன், ஏன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற மிக பைபிளிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீதி உள்ள தேவன் பாவிகளை போய் எப்படி மன்னிப்பாரு, தண்டனை கொடுக்காம எப்படி மன்னிப்பாரு? யோசிச்சு பாருங்களேன், நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ளவரா இருந்தா தண்டனை கொடுக்கணுமே, அதை எப்படி தண்டனை இல்லாம அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை மன்னிச்சு அவர் திருப்பி எப்படி நீதியா இருக்க முடியும்? அவருடைய நீதியை கொச்சப்படுத்துவாரு. அது எப்படி அதை சால்வ் பண்ணாரு? சிலுவை தாங்க அதை சால்வ் பண்ணுது. ஏன்னா அந்த நீதி உள்ள தேவன் அந்த தன்னுடைய பரிபூர்ண நீதியை திருப்தி ஆகும்படிக்கு நம் சார்பாக இயேசுவின் மேல அந்த தண்டனையை கொடுத்து அவர் நீதி உள்ள விதத்தில், எந்த விதத்திலும் அவர் நீதி கொச்சப்படாத விதத்தில் பாவிகளை மன்னித்து நீதிமான்கள் ஆக்கக்கூடிய ஒரு பணியை சிலுவை தான் செஞ்சு முடிச்சுட்டு. அதான் சிலுவையின் அதிசயம். பாருங்களேன், இது வெறும் கதை மாத்திரம் இல்லை. பாருங்களேன், இது நமக்கு மனசாட்சிக்கு இயேசு இவ்வளோ பெரிய பாடை நமக்கு சுமந்தாரு, சுமந்து நம் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, இன்னுமே என் பாவத்துக்கு எந்த தண்டனையும் இல்லையே மனசாட்சியே, நீ ஏன் பாரப்படுற? அது இதுவரை கதை மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு கேரண்டியாகவும் அவர் என்னவும் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாவே கடவுள் என் பாவத்துக்கு தண்டிக்க மாட்டாரா? இவ்வளோ தப்பு செஞ்சிருக்கிறேன், இவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருக்கேன், இவ்வளோ யோசிக்கிறேன், எனக்கு தண்டனை இல்லையா? இல்லை. என்ன கேரண்டி? இயேசுவை உயிரோடு எழுப்பி நமக்கு ஒரு கேரண்டியை கொடுத்துருக்கிறார். அதுதான் கேரண்டி. உண்மையாவே உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை, நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை இல்லை, அதுக்கு கேரண்டி இயேசுடைய உயிர்த்தெழுதல். என் குமாரனை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் நான் அறிவிக்கிறது என்ன, என் குமாரனை நம்பி அவருடைய சிலுவை பணியை நம்பி வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தண்டனை, தங்கள் கடந்த பால நிகழ்காலம் வரப்போற எந்த பாவத்துக்கும் தண்டனை குற்ற உணர்வு கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் பவுல் ஒரு வெற்றி பாஷையில் அதை பேசுறார். தேவன் தெரிந்து கொள்ளவர் கொல்லப்பட்டவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? யார் சுமத்த முடியும்? என்ன முகாந்திரத்தின் மூலமா சுமத்த முடியும்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரு. ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறாரே. கிறிஸ்து மரித்தார், எழுந்திருக்கிறார், எழுந்துட்டு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னுமே யார் சுமத்த முடியும்? அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமா இருக்கிறார். இன்னைக்கு குற்ற உணர்வுல இருந்தா உங்க குற்ற பாரத்தை உங்களுடைய ஆசாரியன் கிறிஸ்து சுமந்து தீர்த்து மாத்திரம் இல்ல, உங்களுக்கு மன்னிப்பு அவர் வாங்கி தருகிறார். இனிமே அந்த பாரத்துல நீங்க இருக்க வேண்டியதில்லை. எவ்வளவு குட் நியூஸ். இந்த கம்யூனியன் நீங்க பங்கு பெற வரும்போது அவருடைய ஆசாரிய தன்மையில் அவரை நம்பி வரலாம். நீங்க இனிமே குற்ற பாரத்துக்கு நாம வேதனை பட வேண்டியதில்லை. அந்த பாரத்தை இறக்கி வச்சாச்சு. இன்னமே அவர் எனக்காக சுமந்து தீர்த்து முடிச்சுட்டாரு. என்ன ஒரு அதிசய பணி, த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்னு எபிரேயர்ல அந்த மக்களுக்கு அவர் எழுதுறாரு. எபிரேயர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஏன் திருப்பி நியாயப்பிரமாணத்துக்கு போய் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போன வேலை. இயேசு வந்து அதெல்லாம் உங்களும் சார்பில் முடிச்சு அந்த வேலையை பரிபூர்ணமா முடிச்சு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுல இலைப்பாறுதல் அடையுங்க. இட் இஸ் a finished work. அது முழுச்சி சந்தோஷமா இருங்க, ரெஸ்ட் எடுங்கன்றார். பாருங்களேன், ரெஸ்ட். நீங்க உங்க ரட்சிப்புக்காக ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆல் டன். அதனால்தான் கிறிஸ்துவுடைய வேலை வந்து முடிந்த வேலை, பரிபூர்ண வேலை, அது முடிச்சுட்டார். ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு வந்து ஒரு லீகலா நம்ம கீழ்படிய வேண்டியதில்லை, நம்ம லீகல் ரைச்சஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, பரிபூர்ணமா நிறைவேற்றி முடிச்சுட்டார். நம்ம இன்னமே இயேசு மேல இருக்கிற நன்றியிலையும் அன்புலையும் கீழ்ப்படிதல்லையும் தான் கீழ்படியணும். அது எந்த விதத்துல நம்மளை குற்றப்படுத்த முடியாது, எவ்வளவு ஒரு இலைப்பாறுதல். யோசிச்சு பாருங்களேன், இதாங்க இயேசு நமக்கு வாங்கி தந்த இலைப்பாறுதல். ஆகவே நம்முடைய ரெஸ்ட் நம்ம இருதயத்துக்கும் அலமோதிர மனதுக்கும் குற்ற பாரத்தில் வாடுகிற மனசாட்சிக்கும் நம்முடைய இலைப்பாறுதல் இயேசுங்க. அவருடைய பணியும் அவரும் தான் இலைப்பாறுதல். கடைசியாக அது மாத்திரம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் இயேசுக்கு தான் ரெஸ்ட் இருக்கு. பாருங்களேன், நம்ம மைண்டு ஹார்ட்டு மனசாட்சிக்கு ரெஸ்ட் வந்தா போதும், எல்லாத்துலேயும் ரெஸ்ட் தான் பார்க்கலாம். ஏன் யோசி பாருங்க, எந்த விஷயத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் கவலை நமக்கு இருந்துச்சுன்னா ரெஸ்ட் நமக்கு இருக்காது, அவர் பரிபூர்ண ரெஸ்ட்டை நம்ம அனுபவிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் முள்ளுகளும் பூண்டுகளும் சபிக்கப்பட்ட வீழ்ச்சியடைந்த உலகம் தான், பல கவலைகள் இருக்கிற உலகம் தான். ஆனால் அந்த உலகத்தில் இயேசு நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா விஷயத்திலையும் நமக்கு ரெஸ்ட் கொடுக்கும்படி அவர் வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கு. ஏன் நமக்கு உபத்திரம் இருக்கா, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையா, உபத்திரத்தை எப்படி பார்க்கணும்ன்றாரு. மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்க. ஏன், அந்த உபத்திரத்துல அவர் நம்மளோடு பரிதபிக்கிறது மாத்திரம் இல்ல, பிதா அதை அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம் வாழ்க்கையில ஒன்றும் வராது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவா. இதெல்லாம் நினைச்சுத்தானே ரெஸ்ட் வரும், இதுல மனசு வச்சா தானே ரெஸ்ட் வரும். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை தேவைகள் இருக்குங்களே, ஆவிக்குரிய தேவைகள், உலக தேவைகள் இருக்கே. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை உங்க மனசு கொடுக்கறீங்களா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல, நான் பைத்தியக்காரர்களாயி நான் தான் ஞானின்னு நம்மளா எல்லாத்தையும் மூலையில யோசிச்சு இதுதாங்க ரெஸ்ட் கொடுக்கும், இதுதான் ரெஸ்ட் கொடுக்கும். இல்ல, எவ்வளவு கடமைகள் நான் செய்ய வேண்டியது இருக்கே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நம்மளோடு கூட இருந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கிற ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, எல்லா கடமையும் நிறைவேற்ற நான் செய்வேன்னு இருக்கிறாரு. என்ன வேணும் எனக்காயின்னா, ஒரு பாட்டுல வர மாதிரி, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் நடத்துவாரே, என்றும் நடத்துவார். அதை நினைச்சு பாக்குறோமா, அது எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்கணும். ரிலாக்ஸ், போதும்பா, இங்கத்தான் என்னுடைய ரெஸ்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த தீமை நம்மளை அண்ட முடியும்? யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு கடந்த காலம் அவருடைய மன்னிக்கிற அன்புல மறந்து போச்சு, மறைஞ்சு போச்சு. நிகழ்காலம் அவருடைய அருமையான ஐக்கியம் பிரசன்னத்தினால இன்பமா மாறுது. நம்முடைய எதிர்காலம் யோசிச்சு பாருங்க, என்ன எதிர்காலம், என்ன ஒரு அதிசயமான எதிர்காலம். நம்முடைய மரணமானாலும் நியாய தீர்ப்பானாலும் வரப்போற நித்தியம் ஆனாலும் என்ன ஒரு பாக்கியம். இதெல்லாம் நினைச்சு தாங்க நமக்கு இலைப்பாறுதல் வரணும். உலக மனுஷருங்க தான் பலவிதமான கவலைகளில் மூழ்கி பணக்காரன் எப்படி பணத்தை இன்னும் தத்து தக்க வச்சுக்கணும், அதிகம் ஆக்கணும்னு கவலை. ஏழை அவனுக்கு எப்படி ஏழைகளில் வரி சரித்திரத்தில் கவலை. விசுவாசி விசுவாசத்தில் இலைப்பாறணும், விசுவாசத்தில் ரெஸ்ட்டை பார்க்கணும். இயேசு சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். இயேசுவை எப்பவும் நம்பும் போது வேதம் நமக்கு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாம, இவ்வளவு கவலை இல்லாமையா நீ வாழ்வ. ஆண்டவர் சொல்லிட்டா எனக்கு கவலை இல்லைங்க. இப்படியா ஒரு கவலை இல்லாம ஒரு மனுஷன் இருப்பான்? கவலை இல்லாத மனுஷங்க, இயேசு நிலைப்பாறுதல்ல வாழ்ற மனுஷன். ஒன்றை குறித்தும் கவலை வருதுங்களே பாஸ்டர், அதுக்கும் ஒரு வழி சொல்றார். ஸ்தோத்திரத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி செஞ்சா என்ன ஆகும், எல்லா புத்திக்கு மேலான ரெஸ்ட் பீஸ் ஒண்ணு தான், ரெஸ்ட், சமாதான உங்க இதயத்தை கிறிஸ்துவுக்குள் ஆட்கொள்ளும். ஏன் நம்ம இதை பண்ண பாட்டுறோம், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு எவ்வளவு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மள ரெஸ்ட் இல்லாம செஞ்சது எவ்வளவு பெரிய ரெஸ்ட். தேவன் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் தான் இருந்து நடத்த போறாருன்ற பராமரிப்பின் நம்பிக்கை இருக்கிற நாம் நம்புறமா, நம்ம பராமரிப்புல வாழ்க்கையில நடக்கிற சிறிதான காரியங்களும் நாளைக்கு என்ன ஒரு கொசு எங்க இருந்தோ வந்து கடிக்க போதுன்னா கூட நியமிச்சு வச்சிருக்கிற ஒரு தேவனை நம்புற நாம் எல்லாமே அவர் பார்த்து நடத்துறது தான் என் வாழ்க்கையில நடக்கும். அவர் நித்திய ஞானத்தில் நியமித்து தான் ஆணையிட்டு என் வாழ்க்கையில நடக்கும் போது நம்ம நம்பி எல்லையை குறித்து வாழ்க்கையை குறித்து கவலைப்படுறதுல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ரெஸ்ட் அது கொடுக்கணும். நேரத்தில் ஒரு டிரைவரு உள்ள பைலட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த பைலட்டுக்கு எல்லையற்ற ஞானம் இருக்கு. டிரைவர் அந்த டிரைவர் திடீர்னு இன்னும் டிரைவிங் லைசன்ஸே இல்லாமல் ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுக்குவோம், நம்ம எப்படி உட்காருவோம்? எனக்கு ஒரு பையனுக்கு கொடுத்துட்டு ஐயோ இருதயம் வாய்கிட்ட வந்துருச்சு, அப்படியே எப்படி அங்க போறான் இங்க போறான் இடிக்கிற மாதிரி போறான், ஐயோ பயமா ஆயிடுச்சு. ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்கிற டிரைவர் ஓட்டிட்டு போனா என்ன ஆகும்? நம்ம நிம்மதியா பேக் சீட்ல போய் தூங்கிருவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு டிரைவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாருங்க. அவர் நடத்திட்டு எல்லையற்ற ஞானத்துல அவர் எங்க கொண்டு போறாரு, என்ன செய்யறாரு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் எல்லாம் அவர் நியமிச்சது. அப்படியே அவர் நடத்திட்டு போகும்போது பேக் சீட்ல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டு கவலைப்படுறோமே நம்ம, யோசிச்சு பாருங்களேன். எல்லா இளைப்பாறுதல் நமக்கு உண்டே, என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்ன அதிசயமான இளைப்பாறுதல் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஓகே, கடைசியாக நம்ம இதை முடிக்கணும். இந்த இளைப்பாறுதல் எப்படிங்க பாஸ்டர் ரெகுலரா இருக்கும்? இன்னைக்கு இருக்குது, டியூஸ்டே இருக்குது, வெட்னஸ்டே போயிடுதுங்க பாஸ்டர், நான் என்ன பண்றது அப்படின்னு இருந்தா அவரே சொல்றாரு பாருங்களா. இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும், எப்படி கிடைச்சா, என்னிடத்தில் வாருங்கள், கம் வாருங்கள்னா திடீர்னு எந்திரிச்சு மேடைக்கு வர சொல்ல, அது இதை வச்சு சில ப்ரீச்சர் பண்ணியிருக்குது, வாருங்கள் வாருங்கள் இங்க வந்தா கிடைக்கும்னு அப்படி சொல்லல. வாருங்கள் என்ற வார்த்தை வந்து ஒரு சினானம் ஃபார் ஃபேத், விசுவாசத்துக்கு ஒப்பானது. விசுவாசத்தோடு அவர்கிட்ட வரும்போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அவர் செஞ்ச பணியில அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்பி பற்றி கொள்ளும் போது இந்த ரெஸ்ட் விளைவாக வருகிறது பாருங்களேன். அந்த ரெஸ்ட் நமக்கு வருகிறது இன்னைக்கு கம்யூனியன்ல நம்ம விசுவாசத்தோடு வரும்போது. இது ஒரு தடவை இல்லை, ஒருத்தர் சொல்றாரு, டு ஹூம் கமிங் கண்டினியூலி கம் கம் கம், வாருங்கள்னா வந்து கொண்டே இருங்கள். எவ்வளவு உங்களுக்கு இழைப்பாறுதல் இல்லையோ அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருங்க. ஒரு தடவை விசுவாசிச்சு முடிஞ்சுட்டுங்க நம்ம இருக்கக்கூடாது, வந்துகிட்டே இருக்கணும். இழைப்பாறுதல் தொடர்ந்து கொடுக்கிற தேவன், வந்துகிட்டே இருங்க பாருங்களேன். இட்ஸ் கண்டினியூவல் கமிங். காலையில் எந்திரிக்கிறோமா அவர்கிட்ட வரணும், நைட்ல டயர்ட் ஆகுதா, ரொம்ப டயர்டா இருக்குது ஆண்டவரே அதனால நான் வர முடியாதுன்னு படுக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஏன் மனசாட்சியில நிம்மதி இல்லையா, ஏன் எனக்கு ஹார்ட்ல ஏன் நிம்மதி இல்லை, ஏசுகிட்ட வந்தா ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு இயேசுக்கிட்ட டெய்லி வருகிற பழக்கம் நீங்க பண்றீங்களா? சில பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ண முடியறதுல ஏன்னா ரொம்ப டயர்டு, சில பேர் தனியப்பட்ட ஜபத்துல பண்ண முடியறதுல ரொம்ப டயர்டு. எதுக்கெல்லாம் டயர்டாக, எங்க ரெஸ்ட் வேணுமோ அங்க வராம இருந்தா டெய்லி ரொம்ப டயர்டாயிடுவீங்களே. டெய்லி புதுப்பிச்சு போஷணையை கொடுத்து கொடுக்கக்கூடிய கிருபையும் சாதனங்களே பயன்படுத்தலன்னா நீங்க டயர்டு தான் ஆயிடுவீங்க, ரெகுலரா இன்னும் டயர்டாயிருவீங்க. வாங்க வாங்கன்ற விசுவாசத்தோடு வாங்க. அதோடு இல்ல, வர்றது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது அதுல என்னவோ சொல்றாரு, வர்றது மாத்திரம் இல்லாம அவருக்கு அடங்கி அவருக்கு கீழ்படியும் பாருங்களேன். எங்க போட்டிருக்கு, வர்றது மாத்திரம் இல்ல, என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைங்களா. மிஞ்சு ஓடாத வாழ்க்கையில நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிருவேன், நான் ஞானின்னு எல்லாத்தையும் பண்ணிருவேன்னு, இயேசு முகத்துல நான் இருக்கிறேன்ற உணர்வுல அவர் எங்க நடந்து போறாரோ, அவர் எங்க என்ன நடத்துறாரோ அதன்படித்தான் நான் நடப்பேன், இயேசுவோடுதான் நான் போவேன் இல்லைங்களா. இயேசு இஸ் மை லார்ட், அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அடங்கி நடக்கிறது, அவர் வார்த்தையை எந்த விதத்திலையும் மீறாம போறது, அவரோடு அவர் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்களேன். அவருக்கு அடங்கி எல்லா விதத்திலையும் நடக்கும் போது தாங்க நமக்கு ரெஸ்ட். அது மாத்திரம் இல்ல, கடைசியில என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இது இல்லாததுனால தான் இழைப்பாறுதல இல்லை, வாழ்க்கையில உண்மையாவே பெருமைனால தான் நமக்கு கவலைகளும் ரெஸ்ட்லெஸ்னஸும், என்னவோ நம்ம சாதிச்சு நட்டு அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அகங்காரத்தினால தான் நமக்கு ரெஸ்டே இல்லைங்க. ஒரு பிள்ளை போல் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ரெஸ்டே, அவ்வளோ நல்லா தூங்குறாங்க இல்லைங்களா, அவங்க நம்பி அப்பா அம்மா மேல் நம்பி இருக்கிறனால. அந்த மாதிரி இயேசு மேல மனத்தாழ்மையும் சாந்தமும் இயேசு மேல நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ரெஸ்ட் இருக்க முடியும். ஆகவே இயேசுதான் நம்மளுடைய ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் எப்படி கிடைக்கும் நம்ம பார்க்கிறோம். இந்த ரெஸ்ட் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு என்ன டே? ஓய்வு நாள், ரெஸ்ட் டே. இயேசுடைய ரெஸ்ட் இல்லாமல் என்ன ஓய்வு நாள் நம்ம கொண்டாட முடியும்? அவர் சிலுவையில் நமக்காக, பண்டிகையில் நமக்காக வாங்கி இருக்கிற சொத்து என்ன தெரியுமா? ஒரு வரம் என்ன தெரியுமா? ரெஸ்ட். அதை கொடுக்குறான்றார். இன்னைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே, இன்னைக்கு பேட்டோம், உங்களுடைய வார்த்தையை கேட்டோம், என்னை பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ரெஸ்டே இல்லை, நிம்மதியே இல்லை, நீங்கள் கொடுக்குற இலைப்பாறுதல் கொடுங்கன்னு விசுவாசத்தோடு பந்தியில் வாங்க. அந்த அப்போ திராட்சை ரசத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எங்குமே இல்லாத நிம்மதி, புத்திக்கு வெட்டாத சமாதானம், புத்திக்கு அப்பாற்பட்ட சமாதானம் பாருங்களேன், அது பந்தியில் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் வரும்போது அதை கொடுக்குற நீ இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் விடாமுயற்சியாக போகிறதுக்கு நமக்கு உதவும். வேறு எதுவுமே உதவாது. இல்லைன்னா விழுந்து போயிடுவீங்க. நீங்கள் ஜாக்கிரதை. இயேசுடைய இலைப்பாறுதல் இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் அது நிற்காது, வண்டி ஓடாது. அப்படி இப்படி ஏதாவது பாவத்தில் விழுந்து, ஏதாவது ஆபத்தில் விழுந்து பயங்கரமாக சிக்கிக்கலாம். இந்த இலைப்பாறுதல் ஒண்டி தான் விடாமுயற்சிக்கு நமக்கு உதவி செய்யும். கடைசியாக இந்த இலைப்பாறுதல் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர செய்யும். வளர்ச்சி எப்படி வருது? சில பேருக்கு வளர்ச்சியே இல்லை. ஏன்? ஏன்னா ஒரு கிறிஸ்துவில் நம்ம வேரூண்டி ஒரு இடத்துல நட்டா தானே நம்ம வளர முடியும். ஒரு செடியை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் போய் மாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் அது வளருமா? மரமா? ஒரு இடத்துல நிம்மதியாக அது தண்ணி பாய்ச்சி அதை ரெஸ்டாக இருக்கும்போது தான் அது வளரும் இல்லைங்களா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா இந்த ரெஸ்ட் தேவை. கடைசியில் பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு அடையாளமே இந்த ரெஸ்ட்டை இந்த உலகத்தில் அனுபவிச்சா தான். ஏன்னா பரலோகம் என்ன? நித்திய இலைப்பாறுதல், இட்டர்னல் ரெஸ்ட். பரலோகத்துக்கு நம்ம போவோமா? இந்த உலகத்தில் என்ன அடையாளம்? பரலோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஹெவன் மஸ்ட் பி இன் அஸ் பிஃபோர் வி ஆர் இன் ஹெவன். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரலோகம் நமக்குள்ளே இருக்கணும், வந்திருக்கணும். இந்த உலகத்திலேயே பரலோகம் முன்றுசி இந்த இலைப்பாறுதல் தான். இந்த ரெஸ்ட்டை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டோம். இன்றைக்கி நம்ம பந்தியில் கலந்துக்கும் போது இந்த ஆசீர்வாதமான இலைப்பாறுதல் இயேசுவில் நம்ம காணும்படி உதவி செய்யட்டோம்.